ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அவிநாசி தலத்தின் பெருமைகளை நாம் இப்பொழுது தொடர்ந்து காண்போம். இத்தலத்தின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சிவபதம் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகவேதான் அவிநாசி என்று கேட்க முத்தி என்றார்கள் ஆண்டோர்கள். இத்தலத்தில்தான் பிரம்மதேவன் வந்து தான் பொய் கூறிய குற்றத்தை போக்கிக் கொண்டான். ஐராவதம் என்ற வெள்ளையானையும் தெய்வலோக பெண்ணான ரம்பையும் இந்திரனால் பெற்ற சாபத்தை போக்கிக் கொண்ட தலமும் இதுவே. வியாதவேடன் என்பவன் இந்த தலத்தில் அங்க பிரதட்சிணம் செய்து தைப்பூச விழாவை தரிசித்துக் கொண்டே வீடு பெற்றான். இங்குதான் சுந்தரமுன் சுவாமிகள் தேவாரப்பதிகம் பாடி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலை கொண்ட ஒரு பாலகனை அம்முதலை வாயிலிருந்து அழைப்பித்து செயற்கரிய செயல் செய்த அற்புத திருத்தலம் இது. இந்த தலத்தில் அன்னதானம் செய்பவர்கள் மேலான பதவியை அடைவார்கள். தர்மம் செய்தால் 1 கோடியாக பயன்கள் விளையும். சிரார்த்தம், பித்ரு தர்ப்பணம் முதலியன செய்தால் முன்னோர்கள் மிகவும் மகிழ்வார்கள். பல பாதகங்களை செய்தவர்களும் நோயாளிகளும் இத்தலத்தில் சிவனடியார்களுடைய பாததூளிகள் தங்கள் மேல் படுமானால் அப்பாவங்கள் நீங்கி புனிதர்கள் ஆவார்கள். இதனுடைய மகிமை அளவிடற்கரியது என்று இத்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த கோயிலினுடைய ஆலய உட்பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள தெற்கு நோக்கிய சன்னதியாக இருப்பது காலபைரவ மூர்த்தியினுடைய சன்னதி. இந்த மூர்த்தி வரப்பிரசாதியாக மக்களால் வழிபடப் பெறுபவர். காசி தலத்தில் விஸ்வேஸ்வரர், கங்காநதி, காலபைரவர் அமைந்துள்ளது போல இங்கு அவிநாசி லிங்கேஸ்வரர், காசி கங்கை கிணறு, காலபைரவ மூர்த்தி அமைந்தமையும் நாம் இங்கு கருத வேண்டும். இந்த மிக சக்தி வாய்ந்த காலபைரவ மூர்த்தியை மக்கள் திரண்டு வந்து ஆராதிக்கிறார்கள். இந்த தலத்தில் இறைவனை உமாதேவியார் பூஜித்து வழிபட்டு வலது பாகம் பெற்றார். பிரம்மன் 100 ஆண்டு காலங்களும் ஐராவதம் 12 ஆண்டு காலங்களும் தாடகை என்பவள் 3 ஆண்டுகளும் நாககன்னி 21 மாதமும் வியாத வேடன் 30 நாட்களும் சங்ககண்ணன் என்ற வேடன் 5 நாளும் தேவலோக ரம்பை 1 நாளும் காகம் 1 ஜாமமும் யக்ஞகுப்தன் என்ற செட்டி 1 நாழிகையும் தர்மசேன மன்னன் என்பவன் 1 ஆண்டும் பூஜித்து வழிபட்டு பல நற்பெயர்களை பெற்றதாக தலபுராணம் குறிப்பிடுகிறது. வைதர்பன் என்ற அரசன் வழிபட்டு புத்திரப்பேறு பெற்றான் என்றும் பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகின்றது. அகஸ்தியர், பதஞ்சலி, நாரதர், கௌதமர், சோனகர், கண்வர், துர்வாசர், வசிஷ்டர் ஆகிய முனிவர்கள் வழிபட்டு இஷ்டசித்திகளை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் அருளி செய்த பாடல்கள் இத்தலத்தின் மீது அமைந்துள்ளன. வீர ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், கோலேரின்மை கொண்டான், மைசூர் வீரதஞ்சராய உடையார், வீர சிக்கராய உடையார், கிருஷ்ணராஜ உடையார், விஜயநகரத்து அச்சுத தேவராயர் ஆகியோர் வழிபட்டு பல திருப்பணிகளையும் நிபந்தங்களையும் அமைத்துள்ளார்கள். அவிநாசியப்பர் ஆலயத்து அருகில் தெப்பக்குளத்திற்கு மேற்கு கரையில் திகழும் தனி கோயில் பாதிரிமரத்து அம்மன் கோயில் என்பது. இங்கு உமாதேவியார் ஒரு பாதிரி மரத்தின் கீழ் என்ற தவக்கோலத்தோடு விழுந்திரொழியுள்ளாள். இங்கு காலையிலும் மாலையும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த அம்பிகையை தரிசித்த பிறகே ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு. சுந்தரர் பிள்ளையை மீட்ட ஏரியின் அருகில் அவருக்கென்றே ஒரு தனி கோயில் அமைந்துள்ளது. இது அவிநாசியப்பர் ஆலயத்திற்கு தெற்கில் வஞ்சிப்பாளையம் செல்லும் பெருவழியில் சிறிது தொலைவில் தாமரைக்குளம் என்று அழைக்கப்படும் பெரிய ஏரிக்கரையின் முன்னர் அமைந்திருக்கிறது. இங்கு சுந்தரமுத்து சுவாமியுடைய திருவுருவத்தையும் அவருக்கு எதிரில் முதலை வாயிலிருந்து பிள்ளை வெளியே வரும் உருவமும் இருக்க காண்கின்றோம். இங்குதான் முதலை ஒரு பாலகனை விழுங்கி 3 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த அந்தன சிறுவனை சுந்தரமுத்து சுவாமிகள் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார திருப்பதியத்தை பாடி அவிநாசியப்பர் அருளால் முதலை வாயிலிருந்து மீண்டும் வரவழைத்த அற்புதம் நிகழ்த்தி காட்டிய திருத்தலம். இவ்வாறு முதலை உண்ட பாலகனை அழைப்பிக்கும் ஐதீக விழாவை ஒவ்வொரு பங்குனி மாதமும் மகம் பூரம் உத்திரம் ஆகிய 3 நட்சத்திர நாட்களிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஏரியின் தென்புறம் ஐயனாருடைய ஆலயமும் அமைந்திருக்கிறது. இவர் இத்தலத்திற்கு காவலாக அமைந்த பெருமான். அவிநாசியப்பர் ஆலயத்தின் அருகில் ஓடும் நல்லாற்றின் வடகரையில் இளப்பாறும் மண்டபத்தின் மேற்புறம் அமைந்துள்ளது கரிவரதராஜ பெருமாள் ஆலயம். இதன் பிரம்மோற்சவமும் சித்திரை மாதத்தில் அவிநாசியப்பருடைய பிரம்மோற்சவமும் சேர்ந்து நடைபெறுகிறது. அவிநாசியப்பர் ஆலயத்தின் பெரிய தேர் நிலையத்திற்கு நேர் வடக்கில் செல்லும் வழியில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை காண்கின்றோம். முன்னொரு காலத்தில் செட்டியார் மரபில் வந்தவர்களில் செல்வந்தர் ஒருவர் காசி யாத்திரை சென்று வந்த நினைவின் காரணமாக இந்த ஆலயத்தை கட்டி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பிகையையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெறச் செய்துள்ளார். இங்கு நித்திய பூஜைகளைத் தவிர விசேஷ பூஜைகள் பலவும் நடைபெற்று வருகின்றன. வைகாசி விசாகத்தன்று இங்கு எழுந்துள்ளிய தண்டபாணிக்கு விசேஷ அபிஷேகாராதனைகள் செய்கின்றார்கள். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கருணாம்பிகைக்கு விசேஷ அபிஷேகாரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆவணியில் விநாயக சதுர்த்தி உற்சவமும் புரட்டாசியில் கருணாம்பிகைக்கு நவராத்திரி உற்சவமும் ஐப்பசியில் அன்னாபிஷேகமும் கார்த்திகை சோமவாரங்களில் அவிநாசியப்பருக்கு சிறப்பு பூஜைகளும் கடைசி சோமவாரத்தில் சங்காபிஷேகமும் நடைபெறுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் உஷக்காலத்தில் கருணாம்பிகைக்கும் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கும் பிற மூர்த்திகளுக்கும் திருப்பள்ளிய வீழ்ச்சி பூஜை நடைபெறுகிறது. தை மாதத்தில் ரதசப்தமி என்று காலையில் அவிநாசிநாதருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. மாசியில் வரும் மகாசிவராத்திரி என்று 4 காலங்களும் பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடத்துகின்றார்கள். அதேபோல் நடராஜ பெருமானுடைய 6 அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வைகாசியில் வசந்தோத்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர உற்சவமும் கருணாம்பிகைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாதிரி மரத்தின் கீழ் உமாதேவியார் தவம் செய்தபடியால் ஆடி பௌர்ணமி நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகக் கடவுளுக்கு ஆடி கிருத்திகை என்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மாலையில் சுவாமி புறப்பாடு ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆவணி மூலத்தில் சந்திரசேகரர் எழுந்து வருகின்றார். பிட்டு விழா நடைபெறுகிறது. புரட்டாசி விஜயதசமி அன்று மாலை சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்துருளி திருவீதி வளமாக புறப்பட்டு ஊருக்கு வடக்கில் உள்ள பரிவேட்டை மண்டபத்திற்கு சென்று அம்பு போட்டுவிட்டு திரும்புவது நடைபெற்று வருகிறது. ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா முருகனுக்கு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நிறைவாக தேவயானை திருமண உற்சவமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் கோயிலுக்கு எதிரில் உள்ள தீபஸ்தம்பத்தின் உச்சியில் அமைந்துள்ள பெரிய தாழியில் விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை தரிசிக்கின்றார்கள் இத்தலத்து மக்கள். பங்குனி மாதம் மகம் பூரம் உத்திரம் ஆகிய 3 நாட்களில் அவிநாசியப்பர் சிவாலயத்தின் அருகில் உள்ள தாமரைக்குளம் என்ற ஏரியின் கரையில் உள்ள சுந்தரமுன் சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று முதல் நாள் பிள்ளையை முதலை உண்ட விழாவும், இரண்டாம் நாள் சுந்தரமுன் சுவாமிகளை ஏரிக்கு அழைத்து வரும் விழாவும், மூன்றாம் நாள் பிள்ளை முதிரை வாயிலிருந்து வெளியே வரும் விழாவும் நடத்தப்பெறுகின்றன. மூன்றாம் நாள் விழா நிறைவாக சுந்தரருக்கு தீபஸ்தம்பத்திற்கு முன்பாக சந்திரசேகர் ரிஷபவாகனத்தில் எழுந்து ஒளி காட்சி அளிக்கக்கூடிய வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் நான்காம் நாள் ஒரு அந்தன சிறுவனுக்கு அவிநாசியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள உபநயன மடத்தில் உபநயன கிரியைகள் நடத்துகின்றார்கள். அடியார்களுடைய குருபூஜை விழாக்களும் செவ்வனே நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஆதியில் பிரம்மதேவன் ஏற்படுத்தியதாகவும், அதன் பிறகு அரித்வஜ மன்னனும் இதனை தொடர்ந்து நடத்தியதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். சித்திரை மாதம் வளர்பிறையில் பஞ்சமி தேதியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் கூடிய நாளில் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு குடியேற்று விழா நடைபெறுகிறது. அப்போது திருமுருகன் பூண்டியில் எழுந்தருளியுள்ள முருகநாதரை, அதாவது சந்திரசேகரரை, சுப்பிரமணியர் சென்று ஆலயத்திற்கு அழைத்து வருவார். திருமுருகநாதரும் உற்சவம் முடியும் வரையில் இருந்துவிட்டு பிறகுதான் திருமுருகன் பூண்டிக்கு செல்வது வழக்கம். இந்த விழா 11 நாட்கள் காலையும் மாலையும் நடைபெற்று வருகின்றது. ஐந்தாம் நாள் அன்று விழா காலையில் கரிவரதராஜ பெருமாளுக்கும் குடியேற்றம் நடைபெறுகிறது. அவரும் அவிநாசியப்பருடன் எழுந்து வெளி வருவார். ஒவ்வொரு நாளிலும் சுவாமி அம்பாள் ஒவ்வொரு வாகனங்களில் சிறப்பாக எழுந்தருளி திருவீதியில் வலம் வருவார்கள். முதல் நாளிலிருந்து முருகநாதரும் ஐந்தாம் நாளிலிருந்து கரிவரதராஜ பெருமாளும் சுவாமியுடன் உற்சவம் முடியும் வரை தொடர்ந்து வருவார்கள். ஐந்தாம் நாள் அன்று 63 நாயன்மார்கள் புறப்பாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆறாம் நாள் அன்று திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இரவு சந்திரசேகரர் திருக்கல்யாண கோலத்தோடு யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி வலம் வருவார். ஏழாம் நாள் விழாவாவது திருத்தேர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அவிநாசியப்பர் பூர நட்சத்திரமும் மேஷலக்னமும் கூடிய சுப முகூர்த்தத்தில் இத்திருத்தேரில் எழுந்தருள்வார். அம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், முருகநாதர், கரிவரதராஜ பெருமாள் ஆகியோரும் அவரவர்களுடைய தேர்களில் ஏறிக்கொண்டு பெருமானை தொடர்ந்து வருவார்கள். 18 நூற்றாண்டின் இறுதியில் மைசூர் மன்னரான சாமராஜ உடையாருக்கு சங்கரராஜ உடையார் என்பவர் புதல்வராக தோன்றினார். அவர் சித்திரை மாதம் ஏகாதசி திதி பூர நட்சத்திரத்தில் பிறந்தபடியால் அவர் பிறந்த நினைவாக சாமராஜ உடையார் அவர்கள் அவிநாசி தலத்தில் அவிநாசிலிங்கேஸ்வரருக்கு திருத்தேர் ஒன்றை செய்து வைத்து அதனை சித்திரை பூரத்தில் ஓடும்படியாக செய்தார். அது நீண்ட காலம் ஓடி பின்பு பயனற்று போன பிறகு பஞ்சாங்கம் ஸ்ரீ கிருஷ்ணய்யர் அவர்கள் தம் சொந்த செலவிலேயே தேருக்கு வேண்டிய மரசாமான்களையும் மற்ற சாமான்களையும் சேகரித்து தேர்களை ஆரம்பித்து வரும்போது அவர்கள் காலமாகிவிட்டபடியால் சென்னிமலையைச் சேர்ந்த வேளாள தம்பிரான் என்பவர் விரைவில் அதை முடித்து தருவதாக வாக்களித்து புறப்பட்டு வந்து வேலையை தொடங்கி ஒரு சித்திரை பெருவிழாவில் இதனை ஓட்டி வைத்தார் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. அந்த தேரே இப்போது உள்ள சுவாமி தேராகும். இது மிகப்பெரிய ஒரு தேர். கொங்கு நாட்டில் உள்ள தேர்களில் இந்த தேரே சிறந்த பெரிய தேர் என்று கூறுவார்கள். 9 நாள் இரவன்று சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்தபடி பரிவேட்டை மண்டபம் சென்று விட்டு வருவார். இது ஒரு அரிய காட்சி. 10 நாள் அன்று தெப்பத்தில் சுவாமி சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து நீராழி மண்டபத்தை 5 முறை வலம் வருவார். 11 நாள் அன்று காலை பிக்ஷாரணமூர்த்தி எழுந்தருளி திருவீதி வலம் வருவார். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்தி எழுந்தருளி தரிசனம் பெறுவார். இது மிகவும் விசேஷமான தரிசனமாக கருதப்படுகிறது. பதினோராம் நாள் மாலையில் கூடியிறங்கி சுவாமி திருவீதி வலம் வருவார். பிரம்மோத்சவம் முடிந்த மறுநாள் காலையில் சுப்பிரமணியர், முருகநாதர் இவர்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆகி சுப்பிரமணியரும் திருமுருகநாதரும் வீதி வலம் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி தீபாராதனை முறையிட பெறுவார்கள். அன்று மாலை சுப்பிரமணியருக்கும் முருகநாதருக்கும் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து சுப்பிரமணியரை மயில் வாகனத்தில் எழுந்துள்ள செய்து முருகநாதரோடு புறப்பட்டு வீதி வலம் வரச் செய்வார்கள். இது மிக அரிய ஒரு காட்சி. இந்த வீதி விழா முடிந்த பிறகு முருகநாதரை கீழ் ரத வீதியின் வடகோடி ஊர் எல்லை வரையில் சுப்பிரமணியர் பல சீர்வரிசைகளுடன் சென்று திருமுருகன் பூண்டிக்கு அனுப்பி வைப்பார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதன் பிறகுதான் சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எழுந்துள்ளார். இந்த ஆலயத்திற்கு கிருஷ்ணராஜ உடையார் என்ற மைசூர் மன்னர் பல திருப்பணிகளை செய்துள்ளார். அதன் பிறகு பலமுறை திருப்பணிகளும் கும்பாபிஷேகங்களும் நடைபெற்றுள்ளன. திருப்பந்தாள் ஸ்ரீ காசிமடம் அதிபர் காசிவாசி அருணந்தித்தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் பல திருப்பணிகளையும் பல நிபந்தங்களையும் இத்திருக்கோயிலுக்கு அமைத்துள்ளார்கள். இந்த ஆலய சன்னதியின் எதிரில் இருக்கும் கருங்கல் தூண் அமைந்த திருமண்டபத்தில் சுந்தரர், முதலை வாய்ப்பிள்ளை, மீன்வாயில் சிவலிங்கம் ஆகியவை கருங்கல்லில் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பெற்றுள்ளன. ஆலய கொடிக்கொம்பம் உள்ள மண்டப தூண்களில் ஊர்து தாண்டவமூர்த்தி, அர்த்தன காளி, வீரபத்ரர் ஆகிய சிற்ப வடிவங்களையும், மகாமண்டபம் கட்டிய பெரிய காளியப்ப கவுண்டர், அவரது மனைவியார் புதல்வன் ஆகியோருடைய சிற்பங்களையும் காண்கின்றோம். சுவாமி சன்னதியின் மகாமண்டபத்தின் உள்வாயிலில் இரண்டு புறமும் கருங்கல்லாலான துவாரபாலகர்கள் உருவமும் கர்ப்பகிரக சுவர்களில் உள்ள சிற்ப உருவங்களும் நம்மை கௌரவனவாக அமைந்துள்ளன. திருப்புக்குழியூர் அவிநாசி திருக்கோயிலில் பல கல்வெட்டுக்கள் படியளக்கப்பட்டுள்ளன. இவை பல சோழ மன்னர்களுடைய திருப்பணிகளையும் பிற்காலத்து அரசர்களுடைய திருப்பணிகளையும் பற்றி பேச்சுப்பகுதியாக அமைந்துள்ளன. இவையாவும் பெருமானுடைய பூஜைக்கு தேவையான நிபந்தனைகளை அமைக்கப்பட்டுள்ள செய்திகளை நமக்கு தெரிவிக்கின்றன. பல கர்ண பரம்பரை செய்திகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. ஒரு முனிவர் திருப்புக்குழியூரை அடைந்து அங்குள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அவிநாசி லிங்கேஸ்வரரை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது பதஞ்சலி முனிவருடைய தரிசனம் பெற்றார். நான் காசிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை தரிசித்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னவுடன் பதஞ்சலி முனிவர், இந்த தலமே காசி, இந்த தீர்த்தமே கங்கை, இந்த மூர்த்தியே வாரணாசி கொழுந்து என்று சொன்னார். அப்போது அந்த முனிவர் அதனை நம்பவில்லை. பதஞ்சலி முனிவர் தம் நண்பருக்கு நம்பிக்கை உண்டாகுமாறு அவரை காசி கங்கை கிணற்றுக்கு அருகில் அழைத்துச் சென்று அந்த கிணத்தில் அவர் முன்னிலையில் ஒரு தண்டத்தை போட்டுவிட்டு பிறகு இருவருமாக காசியை அடைந்து கங்கையில் ஸ்நானம் செய்யும்பொழுது அவிநாசி கங்கையின் கிணற்றில் போட்ட அந்த தண்டம் காசி கங்கையில் வரும் அரிய காட்சியை பார்த்தார்கள். உடனே இதுதான் அவிநாசியின் மகிமை, அவிநாசி கங்கையே காசி கங்கை என்று அறிவீராக என்று கூறியவுடன் முனிவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெருமானுடைய திருவுருளை வியந்தார். ஒரு காலத்தில் அரித்வஜன் என்ற மன்னன் அகஸ்திய முனிவர் கூறியபடி தென்னாட்டில் உள்ள பல சிவஸ்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு வரும்பொழுது திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற தலத்தை அடைந்தான். அன்று மாலையில் திருநள்ளாற்றில் ஸ்நானம் செய்து நியமனிஷ்டைகளை முடித்துவிட்டு ஆலயத்துக்குள் சென்று அவிநாசி அப்பரையும் கருணாம்பிகையையும் தரிசித்துவிட்டு பிரகாரத்தை வலம் வரும்பொழுது இங்கு திருமால் சன்னதி இல்லையே என்று கவலை கொண்டான். அப்பொழுது அவிநாசி அப்பர் சங்கசக்கரத்துடன் திருமாலாக அரித்வஜ மன்னனுக்கு காட்சியளித்தார். அப்படி காட்சியளித்த திருமால் உருவம் ராஜகோபுரத்தின் உள்வாயிலின் வடபுற கோபுர சுவரில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு யாத்திரையாக வந்த குருநாத பண்டாரம் என்ற வீரசைவர் தெப்பக்குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த தீர்த்த கரையிலிருந்து தனது ஆத்மலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் போது நல்ல மழை பெய்தது. தாமரைக்குளம் உடைப்படுத்தது. அதை அடைக்கும் பொருட்டு அங்கு வந்த அரசாங்க அதிகாரிகள் ஆள் பற்றாக்குறையினால் திருக்குளக்குறையில் பூஜித்து கொண்டிருந்த குருநாத பண்டாரத்தை வரிக்காக அழைத்தார்கள். இவரோ மௌனமாக பூஜை செய்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் பலமுறை அழைத்ததற்கும் பதில் வராது போகவே ஒரு அதிகாரி கோபம் கொண்டு அந்த குருநாத பண்டாரம் பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்து குளத்தில் இருந்துவிட்டு பண்டாரத்தை வேலைக்கு இழுத்துச் சென்றார். குளத்தின் உடைப்பு வேலை முடிந்த பிறகு குருநாத பண்டாரம் குளக்கரையில் வந்து தான் பூஜித்து வந்த சிவலிங்கம் குளத்தில் எரியப்பட்டதை அறிந்து மிகவும் வருந்தினார். அடியேன் பூஜித்த சிவலிங்கம் தானாக கரையில் ஒதுங்கி என் கையில் கிடைத்தால்தான் உயிர் வாழ்வேன், இல்லையேல் உயிரை விட்டுவிடுவேன் என்று துணிந்தார். அப்பொழுது அவிநாசியப்பர் திருவுருளால் அந்த குளத்தில் இருந்த ஒரு மீன் அந்த சிவலிங்கத்தை வாயிற்கொண்டு வந்து குருநாத பண்டாரம் காணும்படியாக கரையில் உமிழ்ந்தது. குருநாத பண்டாரம் அதனை எடுத்து மகிழ்ந்து மீண்டும் பொய்த்தார் என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகின்றது. இதன் நினைவாக ஆலயத்தின் முன்புறம் உள்ள தீபஸ்தம்ப மண்டபத்தில் விநாயகர் முன்பாக ஒரு மீன் சிவலிங்கத்தை வாயில் கவிக்கொண்டு வந்த திருவுருவத்தை அமைத்துள்ளார்கள். தாமரை குளத்துக்கு அருகில் உள்ள சுந்தரர் ஆலயத்திலும் மீன் கவிய சிவலிங்கத்தை காண்கின்றோம். ஒரு காலத்தில் வீர விக்ரம குமார சோழியாண்டான் என்ற ஒரு சிற்றரசன் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்தான். அவிநாசி சிவாலயத்தையும் பரிபாலித்து வந்தான். இவனது முன்னோர்கள் ஒண்டிப்பிலி மந்திரவாதி ஒருவனுக்கு சில மானியங்களை விட்டிருந்தார்கள். இதனை இந்த அரசன் கைப்பற்றி சிவாலயத்துக்கு சேர்த்து விட்டான். அப்போது இருந்த ஒரு ஒண்டிப்பிலி மந்திரவாதி இதனால் கோபமுற்று மாந்திரிகமாக பல துன்பங்கள் உண்டாகும்படியாக செய்தான். ஆனால் கருணாம்பிகையினுடைய திருவுருளால் அரசனுக்கு துன்பம் எதுவும் ஏற்படவில்லை. அப்பொழுது அவிநாசி சித்திரை பெருவிழா வந்தது. யாரும் அறியாதபடி இந்த மந்திரவாதி சுவாமியினுடைய திருத்தேரின் 4 பெரிய சக்கரங்களில் 4 கொடிய பூதங்களை உச்சாரணம் செய்து தேர் ஓடாதபடி செய்துவிட்டான். அன்று அவிநாசியப்பர் தேரில் எழுந்துள்ளவே மக்கள் தேரை இழுக்க அது நகரவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தும் அம்முயற்சிகள் பயனளிக்கவில்லை. அரசன் இந்த மந்திரவாதியின் செயலாக இருக்குமோ என்று கவலை கொண்டான். அப்பொழுது அவிநாசி ஆலயத்திற்கு அடுத்துள்ள நல்லாற்றின் வடகரையில் உள்ள மடாலயத்தில் காழி செட்டநாத கண்ணுடைய வள்ளலார் பரம்பரையில் வந்த மடாதிபதியாக இருந்த வள்ளல் தம்பிரான் என்பவரை அடைந்து இந்த தேரை ஓட்ட வேண்டினான். மக்களும் அவருடைய தவவலினியை பற்றி அவரிடம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். எனவே அரசனும் வேண்டியபடி வெள்ளித்தம்பிரான் அந்த அரசனை நோக்கி, அவ்வாறு நான் தேர் ஓடும்படியாக செய்தால் எனக்கும் எனக்கு பின்வரும் பரம்பரையினருக்கும் அவிநாசிய பொது கோவிலின் முதல் மரியாதையை அளிக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டினார். அவ்வாறே அளிக்கின்றோம் என்று அவரை வர வேண்டினான். தம்பிரானும் அங்கு எழுந்துருளி விபூதியை மந்திரித்து 4 புறங்களிலும் வீசினார். ஒண்டிப்பீரி மந்திரவாதி ஏவிவிட்ட 4 பெரிய பூதங்களும் அந்த தேர் சக்கரங்களில் இருந்தபடியால் அவற்றை மந்திரத்தால் கட்டி ஊருக்கு 4 திக்கின் மூலையிலும் இருப்பதோடு ஊருக்கு எந்த தீங்கும் வராதபடி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது மக்களை நோக்கி தேரை இழுக்கும்படியாக கூறவே மக்களும் தேரை இழுத்தார்கள். யாவரும் ஏற்கும்படியாக அந்த தேரும் நகர்ந்து நிறைவாக நிலைக்கு வந்து சேர்ந்தது. அன்று முதல் வள்ளன் தம்பிரானுடைய மரபினருக்கு முதல் மரியாதை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல பெருமைகளை கொண்டது இந்த அவிநாசியப்பருடைய திருத்தலம். இதனுடைய புராண வரலாறுகளை சற்று விரிவாக இனி காண்போமாக.